கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. இரு உள்ளங்கள் 10 அத்தியாயம். பழுவேட்டரையருக்கு பல முறை நினைவு தவறி மீண்டது. என்னதான் தகுந்த முறையில் சிவிகையிலே அவரை கிடத்தியிருந்தாலும், ஆடாமல் அசங்காமல் கொண்டு வருவதற்கு ஏற்ப சிவிகை சுமப்போர் முயன்றாலும், ஒவ்வொரு நொடியும் அவர் உடலில் மரண வேதனை ஏற்பட்டது. கல் போன்று கடினமான உடலாக இருந்தபடியால் அத்தகைய காயங்களை அவரால் தாங்க முடிந்தது. ஒரு பக்கம் உபாதை ஏற்பட்டாலும், மறுபக்கம் அவர் சிந்தனை முழுமையும் சோழ நாட்டின் வருங்காலத்தை பற்றி இருந்தது. வழியை மறைப்பதற்காக இன்னும் அவர் சிந்தனை செய்தார். மூளைக்கு அதிகமாக வேலையும் ரணத்தின் அதிர்ச்சியும் அவரை நினைவு தப்பி போகுமாறு செய்தன. வீரன் ஒருவன் சிவிகை அருகே வந்து கொண்டிருந்தான். கட்டியம் ஏதும் கூறாமல் பழுவேட்டரையரை சுமந்து வந்த சிவிகை ஒவ்வொரு கிராமமாக கடந்து சென்றது. மறுநாள் பொழுது விடுவதற்குள் பழுவேட்டரையர் படுகாயமுற்ற செய்தி எங்கும் பரவிவிட்டது. கடம்பூரில் இருந்து சம்புவரையர் பழுவேட்டரையரை சுமந்து சிவிகை வரும் செய்தியை அறிந்தவுடன் நெடுஞ்சாலையில் கடம்பூர் எல்லையிலே வந்து நின்று விட்டார். அவர் வயதில் இளைஞர், சோழ நாட்டின் மீது பேரன்பு பூண்டவர், சிறிய பழுவேட்டரையர் பேரில் மதிப்பு மரியாதையும் மிக்கவர். ஆனால் மெய்க்காவலர்கள் அவர் எங்கும் தங்க இயலாது என்பதை வற்புறுத்தி தெரிவித்துவிட்டனர். சம்புவரையர் வந்திருக்கின்றார் என்றறிந்த பழுவேட்டரையர் சைகை மூலம் ஏதோ தெரிவித்தார். தஞ்சைக்கு வருமாறு அழைக்கின்றார் என்பதை புரிந்து கொண்டார் சம்புவரையர். இடிமுழக்கம் போன்ற குரலில் பேசவல்ல பழுவேட்டரையருக்கு நேர்ந்த நிலையை பார்த்து சம்புவரையர் கண்ணீர் விட்டார். உடனே தஞ்சைக்கு பின் தொடர்ந்து வர ஏற்பாடுகள் செய்ய அரண்மனைக்கு திரும்பினார். கிராம பகுதியில் இருப்பவர்கள் பலர் பழுவேட்டரையர் காயமடைந்தது பற்றி கவலை கொள்ளவில்லை. ஏதோ திருவிழா நிகழ்ச்சியை பார்ப்பவர் போல் சாலையின் இருபுறத்திலும் கூடி நின்றிருந்தனர். பழுவேட்டரையர் பரம்பரை ஒரு காலத்தில் சோழ மக்களின் பேரபிமானத்தை பெற்றிருந்தது. பராந்தக சோழர் காலத்தில் இருந்து போர்க்களங்களில் உறுதுணையாய் நின்ற பழுவேட்டரையர்களின் வீரத்தை மக்கள் பாராட்டினர். மன தொடர்பு மூலம் பழுவேட்டரையர் மதிப்பு தஞ்சையில் உயர்ந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக பழுவேட்டரையர் தன் காலத்தில் அரசரின் அபிமானத்தை பெற்று அதனோடு அதிகாரத்தையும் சிறிது சிறிதாக அடைந்து வந்து கடைசியில் சோழ நாட்டு தனாதிகாரியாகவும் ஆனார். தனாதிகாரி பதவியும் கோட்டை காவல் பொறுப்பும் பெற்றுவிட்ட பழுவேட்டரையரின் அதிகார நிலை உயர்ந்தது. தஞ்சை பொக்கிஷத்தில் செல்வத்தை கொண்டு சேர்ப்பதில் அவர் காட்டிய கண்டிப்பு சில சமயம் அளவு மீறி போனது. அவருடைய சிப்பந்திகள் வரியை வசூலிப்பதில் ஈவு இரக்கமின்றி காட்டிய கண்டிப்பு மக்களிடையே வெறுப்பை வளர்த்தது. சுந்தர சோழருக்கு பிறகு பட்டத்தை அவர் தன் குமாரனுக்கு சூட்டாமல் மதுராந்தக சோழரை அரியணையில் அமர்த்த சூழ்ச்சி செய்த தொடங்கிய போது நாட்டு மக்களிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது. பழுவேட்டரையர் நடவடிக்கையை கண்டிக்கும் மக்கள் தொகை பெருகியது. உள்நாட்டு கலகமே ஏற்படும் அளவுக்கு மக்கள் கொதித்திருந்தனர். திடீர் என ஏற்பட்ட மாறுதலால் மக்கள் கோபம் கட்டுக்கடங்கியது. ஆதித்த கரிகாலன் படுகொலை செய்யப்பட்டதும் அதனைத் தொடர்ந்து பெரிய பழுவேட்டரையர் காலமானதும் மக்களின் கொதிப்பு சற்று அடங்கியது. அருண்மொழிக்கு பட்டம் கிடைக்கும் என்று எண்ணியிருந்த மக்களுக்கு அருண்மொழி பெரும் தியாகம் செய்துவிட்டு கடல் கடந்த நாடுகளுக்கு செல்ல புறப்பட்டது வேதனையை அளித்தது. அவர்கள் என்ன செய்ய இயலும்? அருண்மொழியின் முடிவை அவர்களால் எப்படி மாற்ற முடியும்? பிறகு சுந்தர சோழர் அங்கேயே இறந்ததும், மதுராந்தகர் பட்டமேறியதும், ஆதித்த கரிகாலனை கொன்ற குற்றத்திற்காக வந்தியத்தேவன் சிறையில் அடைக்கப்பட்டதும் தொடர்ந்து நடைபெற்றன. ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அவர்களை ஏதும் செயலாற்ற முடியாமல் செய்துவிட்டன. ஆனால் வந்தியத்தேவனை சிறையிலிட்ட சம்பவம் மட்டும் மக்களிடையே முணுமுணுப்பை ஊட்டியது. சிறிய பழுவேட்டரையர் மீது அந்த முணுமுணுப்பு திரும்பியது. அருண்மொழி நாடு திரும்பி வராததும் பழுவேட்டரையரை முழு அதிகாரம் செலுத்தி வருவதும் மக்களின் அதிருப்தியை வளர்த்து வந்தன. கிராம பகுதிகளுக்கு அவர் விஜயம் செய்யும் போது உற்சாகமாக அவர்கள் வரவேற்பது இல்லை. பல ஊர் சபைகள் சரிவர இயங்காமல் போயின. அதை மீண்டும் நிலைநாட்ட பழுவேட்டரையர் அக்கறை கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட ஊர் சபைகளை கலைத்துவிட்டு அந்த ஊர்களின் வருமானத்தை தஞ்சை பொக்கிஷத்தில் சேர்த்து வந்தார். அதூர சாலைகள் பல சரிபர நடைபெறவில்லை. கோயில்களுக்கு செம்பியன் மாதேவியாரும் இளைய பிராட்டியாரும் அளித்த நிபந்தனைகளை தவறான வழியில் பயன்படுத்துபவர் தண்டிக்கப்படவில்லை. பல கோயில்களில் சரிவர பூஜை கூட நடைபெறவில்லை. சோழ நாட்டின் இன்று அயல் நாடுகளுக்கு வணிகர்கள் பயமின்றி செல்ல முடியாமல் போய்விட்டது. சோழ மண்டல கடற்கரை பகுதிகளின் வெகு அருகிலேயே கடற்கொள்ளையர் வந்து தாக்கி உயிரையும் உடைமையையும் பறித்து வந்தனர். அதை அடக்குவதற்கு சோழ நாட்டில் சக்தி இல்லாது போய்விட்டதா என்று மக்கள் பேசிக் கொண்டனர். ஊர் ஊராக மக்கள் கூடி பேசிக் கொள்வதற்கு நிறைய குறைகள் இருந்தன. அந்த குறைகள் பழுவேட்டரையர் மீது அதிருப்தியை வளர்த்தன. அவர் பெரிதும் நம்பிய பார்த்திபேந்திரன் சோழ நாட்டிற்கு விரோதமாக கிளம்பியதும் குற்றவாளி என்று தண்டிக்கப்பட்ட வல்லவரையரை பழுவேட்டரையரே நேரில் சென்று விடுதலை செய்ததும் பழுவேட்டரையர் முன் செய்த தவறுகளை ஊர்ஜிதம் செய்ததால் அவர்கள் பகிரங்கமாகவே அவரை பற்றி குறை கூற தொடங்கினார்கள். அவர் இப்போது படுகாயமுற்று வரும் போது அவர் மீதுள்ள கோபத்தை மக்கள் மறந்தாலும் வேதனையுற்று வருத்தமடியாமல் மௌனமாக நின்றிருந்தனர். பழுவேட்டரையர் இவற்றை அறியாமல் இல்லை. நெடுமூச்சு விடுவதை தவிர அந்த நிலையில் அவர் வேறென்ன செய்ய முடியும்? பழுவேட்டரையரை சுமந்து வந்த சிபிகை தஞ்சை கோட்டை வாயிலில் நுழையும் போது வீரர்கள் மௌனமாக அணிவகுத்து நின்றனர். கோட்டை வாயிலில் சிற்றரசர்கள் கூடியிருந்தனர். குடும்பாளூர் வேளாருக்கு பழுவேட்டரையர் மீது என்னதான் உள்ளுர கோபம் இருந்தாலும் போர்க்களத்தில் வாகை சூடி அதே சமயம் படுகாயமுற்று வரும்போது அவரை வரவேற்க கோட்டை வாயிலுக்கு வராமல் இருக்க முடியவில்லை. மந்திராலோசனை சபையில் கலந்து கொள்ள கூடியிருந்த சிற்றரசர்கள் அனைவரும் கோட்டை வாயிலுக்கு வந்துவிட்டனர். அரண்மனை பெரிய வைத்தியரும் ஆயத்தமாக இருந்தார். மதுராந்தக சோழ தேவரும் மூத்த பஞ்சவன் மாதேவியாரும் கோட்டை வாயில் அருகே வந்துவிட்டனர். பொதுவாக அவர்கள் அங்கெல்லாம் வந்தது இல்லை. பழுவேட்டரையர் மாளிகையில் முன்பே ஆயத்தமாக அமைக்கப்பட்டிருந்த கட்டிலில் பழுவேட்டரையர் கெடுத்தப்பட்டார். அவரை காண நெருக்கி அடித்துக் கொண்டு சிற்றரசர்கள் அமைச்சர்கள் குழுவினர் மாளிகைக்கு நுழைந்தனர். செய்தி அறிந்த தஞ்சை நகரத்து மக்கள் பலர் கூடிவிட்டனர். பழுவேட்டரையர் களைத்து போயிருந்தார். வைத்தியரின் பரிசோதனைக்கு பிறகு மதுராந்தக சோழதேவர் பழுவேட்டரையரை வந்து பார்த்தார். அப்போது பழுவேட்டரையர் சற்று கண் விழித்தார். மன்னரை பார்த்து மெல்ல புன்னகை பூத்தார். எழுந்திருக்க முயன்றார். மதுராந்தகர் அவரை தடுத்து தானே அவர் அருகே அமர்ந்து தேறுதல் கூறினார். சோழ நாட்டின் பெருமை அவரால் உயர்ந்ததாக புகழ்ந்து கூறினார். உடல் காயங்கள் விரைவில் ஆறி குணமாகிவிடும் என்றும் கூறினார். அவருடைய மூதாதையரின் சேவையை அந்த சமயம் எடுத்து கூறி புகழ்ந்தார். பழுவேட்டரையரின் செவிகளில் அவை விழவில்லை. அவர் நினைவெல்லாம் வேறொன்றின் மீது இருந்தது. அவரால் அதிகம் பேச முடியவில்லை. தன் மகள் மூத்த பஞ்சவன் மாதேவியை அருகில் அழைத்து அவளது கரங்களை பிடித்து கொண்டார். தன் தந்தை அப்படி பரிவோடு அருகில் அழைத்து பேசி பலகாலமாகிவிட்டதால் அவள் முகத்தில் களிப்பு கூத்தாடியது. இவ்வளவு நாட்களாக தங்களை காணவில்லையே என்று கூறி அசட்டு சிரிப்பு சிரித்தாள். பழுவேட்டரையர் மெல்லிய குரலில்,
"உன் தங்கை எங்கே?"
என்று வினவினார். பெரிய பழுவேட்டரையரின் மகள் இளைய பஞ்சவன் மாதேவி பழையாறைக்கு போயிருப்பது அவளுக்கு தெரியாது. மதுராந்தக சோழதேவரும் அறிய மாட்டார். அருகே இருந்த பட்டத்து அரசி லோகமாதேவி மட்டும் மதுராந்தகர் காதில் விழுவது போல்,
"பழையாறைக்கு இளைய பிராட்டியாரோடு சென்றிருக்கின்றாள்" என்றார்.
"அவளை கூப்பிட்டு அனுப்புங்கள்"
என்று பழுவேட்டரையர் கூறினார். அவளை உடனே காண வேண்டும் போல் இருந்தது அவருக்கு. பஞ்சவன் மாதேவிக்கு தன் சிறிய தந்தை விழுப்புண்களோடு காஞ்சியில் நின்று தஞ்சைக்கு வந்து கொண்டிருப்பது தெரியாது. இன்பவள்ளியுடன் பாட்டும் கூத்தும் கதைகளுமாக பழையாறையில் பொழுதை கழித்துக் கொண்டிருந்தாள். பழையாறையின் சூழ்நிலை அவளுக்கு பிடித்திருந்தது. அரண்மனையை ஒட்டி செல்லும் அழகிய ஆறும் ஆற்றங்கரை சோலையும் ஊரிலே காணும் இடமெங்கினும் பசுமையான மரங்களும் காண பறவை எப்போதும் இனிய கீதம் எழுப்புவதும் பிடித்திருந்தன. அவற்றையெல்லாம் விட இன்பவள்ளியின் பேச்சு பிடித்திருந்தது. அவள் நடனம் பிடித்திருந்தது. இனிய குரல் பிடித்திருந்தது.
"உனக்கு இத்தகைய குரலை கொடுத்தது யாரடி இன்பவள்ளி?"
என்று பஞ்சவன் மாதேவி கொஞ்சம் மொழியில் கேட்டாள். இன்பவள்ளி சற்று நேரம் மௌனமாயிருந்தாள். அவளுக்கு அன்று ஏதும் பேச பிடிக்கவில்லை. அவள் காலையில் கேள்விப்பட்ட செய்தி ஒன்று அவள் உள்ளத்தில் பெரும் பரபரப்பை ஊட்டியிருந்தது. மாளிகை பெண்கள் மெல்லிய குரலில் இளவரசர் வந்துவிட்டு திடீரென சென்றுவிட்ட செய்தியை பேசிக் கொண்டனர். ஒவ்வொருவரும் தாமே நேரில் பார்த்தது போன்று இளவரசரின் தோற்றத்தை வர்ணித்தனர். அவருடைய கண்கள் தோட்டத்து வாவியில் உள்ள செங்கழுநீர் மலரை போன்று இருந்தன என்றால் ஒருத்தி. ஒருத்தி அவருடைய உயரத்தை வர்ணித்தாள். ஒருத்தி அவருடைய முகத்தை புகழ்ந்தால் நேரே கண்டு ஓவியம் போல் அவர்கள் புகழ்ந்து உரைப்பதை கேட்ட இன்பவள்ளி இதயத்தை அழுத்தி பிடித்து கொண்டாள். செவிகளை மூடிக்கொண்டாள். அங்கிருந்து ஓடிவிட்டாள். அவர்கள் இளவரசரை பார்க்கும் பேறு பெற்று விட்டார்கள். நின்று நிதானமாய் வர்ணிப்பதை பார்க்கும் போது இளவரசர் நெடும் நேரம் தங்கி இருக்க வேண்டும்.
"நாம் எங்கே போய்விட்டோம்? அருமையான வாய்ப்பை இழந்து விட்டோமே. என்னை போன்ற துரதிருஷ்டசாலி யார் இருப்பார்கள்? உரிமையுள்ள தேவகையும் வாசுதேவரும் அடைய முடியாத இன்பத்தை நந்தகோபுரம் யசோதையும் அன்றோ அடைந்தார்கள். ஒருவேளை விடிக்காலை வேளையில் இன்பக் கனவு கண்டுகொண்டு கண் உறங்கினோமோ? அப்போது இளவரசர் வந்திருப்பாரோ?"
அவள் மெல்ல கோதையின் பாட்டை முணுமுணுத்தாள்.
"ஒருத்தி மகனாய் பிறந்து..."
பஞ்சவன் மாதேவி இதை கேட்டுக்கொண்டு வந்தாள்.
"உனக்கு இத்தகைய இணைய குரலை யார் கொடுத்தார்கள்?"
என்று கேட்டாள். ஒன்றுமே பேச வேண்டாம் என்றுதான் இன்பவள்ளி நினைத்தாள். ஆனால் அவளால் அப்படியே இருக்க முடியவில்லை. பஞ்சவன் மாதேவியிடமிருந்து கேட்டறிய வேண்டியவை பல இருக்கும் போது அவள் எப்படி சும்மா இருக்க முடியும்?
"இனிய குரல் கொடுத்தது யாரு இன்பவள்ளி?"
மீண்டும் கேட்டாள் பஞ்சவன் மாதேவி. இன்பவள்ளி செவ்விதழ் விரிந்தது.
முல்லைத்தீவில் நான் பிறந்தேன் என்று இன்பவள்ளி கூறத் தொடங்கினாள்.
அதைத்தான் கூறியிருக்கின்றாயே, உன் தாயின் பெயர் என்னவென்று கூறினாய்?
என் தாயின் பெயர் சித்திரவள்ளி. என்னை பெற்றெடுத்த புன்னை மர நிழலில் வளரவிட்டு விட்டு என் தாய் கடற்கரையிலே என் தந்தை வரவை நோக்கி காத்திருந்தாள். இந்த கதையின் ஒவ்வொரு அத்தியாயமும் வாரத்திற்கு 3 அல்லது 4 நாட்கள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இன்னும் வெளியிடப்படாத அத்தியாயங்கள் ஒளிப்பதிவு செய்யப்பட்டு பின்பு பதிவேற்றப்படும்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.